அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். சென்னையில் ஒரு வாரத்துக்கு முன்பு இளம் பெண் ஸ்வாத்தியை கொன்றதாக கருதப்படும் நபர் கைதாகியுள்ளது பற்றிய செய்தி.
இந்த ராம்குமார் ஸ்வாதியை பிரயாணம் செய்கின்ற போதும் சரி, வீட்டிற்கு போகும் போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார்.
இலங்கையில் 20 வருடங்களுக்கு முன் நடந்த குமாரபுரம் படுகொலை தொடர்பான விசாரணையில் 14 பேர் சாட்சியம் அளித்துள்ளது பற்றிய செய்தி. நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
வங்கதேசத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு கஃபேயில் இஸ்லாமியவாதிகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 20 பேரில் 9 இத்தாலியரும் 7 ஜப்பானியரும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதத்தையும் மனித நேயத்தையும் மதிக்காத செயல் இது என்று வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார்.
ராஜதானி குல்சாரில் எக் ரெஸ்டாரன்ட் ஹம்லா சலாய்.
டாக்காவில் உள்ள ஹோலே ஆர்டிசன் பேக்கரி கபேயில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அதன் ஊழியர்கள், வாடிக்கையாளர்களை அதிரடிப்படையினர் மீட்பு நடவடிக்கையை தொடங்கி 6 துப்பாக்கித்தாரிகளை கொல்லும் வரை சுமார் 12 மணி நேரம் பணய கைதிகளாக வைத்திருந்தனர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. வங்கதேச பிரதமர் 2 நாட்கள் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்க வேண்டுமென அறிவித்துள்ளார்.
தனது மேலை நாட்டு ஆதரவாளர்களுடன் ஆப்கான் அரசு தொடர்புகளை துண்டித்தால் தனது அமைப்பு அதனுடன் சமாதான தீர்வுக்கான பேச்சுவார்த்தையை நடத்த பரிசீலிக்கும் என்று ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்பின் புதிய தலைவர் கூறியுள்ளார். அதிகார பகிர்வுக்கு தாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல என்று மௌலவி ஹயபுத்துல்லா அகுன்சாதா கூறியுள்ளார். கடந்த மே மாதம் தாலிபானின் தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அவரிடமிருந்து வரும் முதல் பொது அறிக்கை இதுவாகும்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வாக்களித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்திய லண்டன் தெருக்களில் பேரணியாக சென்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே குழுமியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக அதிகாரப்பூர்வ நடைமுறையை தொடங்குவதற்கு சட்டப்பிரிவு 50 பிரிட்டன் பயன்படுத்துவதை இந்த பேரணி தடுத்து நிறுத்தும் என இதில் கலந்து கொண்டிருப்போர் நம்புவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் கெய்ரன் மெக்டோர்மர்ட் தெரிவித்துள்ளார்.
இன்று ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் மிகவும் நெருங்கிய போட்டியாக இருக்கும் என்று பாதி தேர்தல் முடிவுகள் கூறுகின்றன. அடுத்த நாடாளுமன்றத்தில் கூட்டணி பெரும்பான்மை அரசை அமைப்போம் என்று தற்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கான ஆதரவு நிலை சற்றே கூடுதலாக இருப்பதாக அறிகுறிகள் தென்படுகின்றன.
டமாஸ்கஸின் வடகிழக்கில் போராளிகள் வசமுள்ள ஜோருட் நகரம் மீது அரசு நடத்திய ஷெல் குண்டு மற்றும் வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சிரியாவிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்பகுதி டஜன் கணக்கான முறை தாக்கப்பட்டுள்ளது. பலியானவர்களில் பல மருத்துவ பணியாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமியவாத போராளிகள் ஒரு விமானியை சிறைப்படுத்தி கொலை செய்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
2008 உலக நிதி நெருக்கடி ஏற்பட்ட பிறகு சுமார் 500,000 மக்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கிரேக்க வங்கி வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. ஆரம்பத்தில் சிறிய எண்ணிக்கையில் தொடங்கிய வெளியேறியோர் எண்ணிக்கை 2013 100,000 அதிகரித்து தொடர்ந்த ஆண்டுகளில் மேலும் வளர்ச்சி கண்டுள்ளது.
செய்தியரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். சென்னையில் ஒரு வாரத்துக்கு முன் இளம்பெண் ஸ்வாத்தியை கொன்றதாக கருதப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளர் ஸ்வாதி ரயில் நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது. காவல்துறை சுற்றி வளைத்ததும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதால் அந்த நபர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த ஜூன் 24 சென்னையின் மையப்பகுதியில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஸ்வாதி அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவரால் காலை 6:30 வெட்டி கொல்லப்பட்டார். இந்த விவகாரத்தை முதலில் ரயில்வே காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் பிறகு சென்னை மாநகர காவல்துறை இதனை விசாரிக்க ஆரம்பித்தது. அருகில் இருந்த வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான படங்களை வெளியிட்ட காவல்துறையினர் அதனை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். ஸ்வாதி வசித்து வந்த சூளைமேடு பகுதியில் உள்ள AS மேன்ஷன் என்ற தங்கும் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் பற்றி பற்றிய பதிவில் இருந்த ராம்குமார் என்பவரின் படமும் சந்தேக நபரின் படமும் ஒத்துப்போனதை அடுத்து அந்த நபரை காவல்துறை தேட ஆரம்பித்தது. ராம்குமார் தலைமறைவான நிலையில் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டி மீனாட்சிபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் அனுப்பப்பட்டதாகவும், அவரை பிடிக்க முயன்றபோது கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் கழுத்தில் காயம் ஏற்படுத்தி கொண்டதாகவும் சென்னை மாநகர ஆணையர் டி கே ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
செங்கோட்டை அருகிலே அவருடைய வீட்டிலே அவரை அணுகிய பொழுது காவல்துறை அவரை நெருங்கிவிட்டதால் அவர் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த பொழுது அவருடைய வைத்திருந்த கத்தியின் மூலம் அவருக்கு அவர் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரி ஏற்படுத்தி கொண்டார். காவல்துறையினர் அவரை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்து அங்கிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு விசாரணை குழுவும் அங்கு திருநெல்வேலி சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கொலை சம்பவத்தில் ராம்குமார் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டதாகவும் காவல்துறை ஆணையர் தெரிவித்தார்.
இந்த ராம்குமார் சுவாதியை பிரயாணம் செய்கின்ற போதும் சரி, வீட்டிற்கு போகும்போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது.
தற்போது பாளையங்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த இளைஞர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு நலமாக இருப்பதாகவும் விரைவில் சென்னைக்கு கொண்டுவரப்படவிருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கிறது. இந்த கைது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சுவாதியின் உறவினர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென கூறியுள்ளனர்.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் 20 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற குமாரபுரம் படுகொலை தொடர்பான நீதிமன்ற விசாரணையில் 14 பேர் சாட்சியமளித்தனர். இதுகுறித்த செய்தித் தொகுப்பை வழங்குகிறார் உதயகுமார்.
அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் திருகோணமலை மாவட்டம் குமாரபுரம் கிராம படுகொலை வழக்கு விசாரணையின் போது இதுவரை 14 பேர் சாட்சியமளித்தனர். இந்த படுகொலை சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். தெய்யத்தே இராணுவ முகாமில் கடமையாற்றிய 8 இராணுவ வீரர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருவர் மரணமடைந்துவிட்ட நிலையில் ஏனைய 6 பேருக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. சாட்சிகளினால் 3 இராணுவ வீரர்கள் இதுவரை மீண்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சாட்சிகளில் ஒருவரான நடராசா தவமணி தனது கணவனை சுட்டு கொன்ற இராணுவ வீரரை தான் அடையாளம் காட்டியதாக கூறுகின்றார். என்றார் நடராசா தவமணி.
உதயகுமார், இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக பொருளாதார நிபுணர் இந்திரஜித் குமாரசாமி இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் உதயகுமார்.
இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக தமிழரான டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதார நிபுணரான இவர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளவிருக்கின்றார். இந்நியமனத்தை அடுத்து மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பாக இலங்கை அரசியலில் நீடித்து வந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே மத்திய வங்கி ஆளுநராக பதவி வகித்த அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்தே புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன் மகேந்திரன் ஆளுநர் பதவி வகித்த காலத்தில் எதிர்க்கட்சிகளினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தன. புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி ஏற்கனவே நிதி அமைச்சிலும் இலங்கை மத்திய வங்கியிலும் பல்வேறு உயர் பதவிகளை வகித்திருக்கின்றார். பொதுநலவாய செயலகத்தின் முன்னாள் பொருளாதார இயக்குநராகவும் இவர் பணியாற்றி உள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார், அடுத்ததாக நேயர்களே, அடுத்ததாக எமது நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை தாங்கி வரும் நேயர் நேரம். இதை தொகுத்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் மரியம்மை கேள்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். நம்முடன் நேயர்கள் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்ணை தந்த பின்னர் இது குறித்து ஏராளமான நேயர்கள் பாராட்டு செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் நேயர்கள் இந்த எண் மூலம் பொதுவான பாராட்டுகளை தெரிவிப்பதோடு நின்றுவிடாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது கருத்துக்களை எமக்கு அனுப்புங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒரு முறை எமது வாட்ஸ்அப் எண்ணை தருகிறோம்.
இந்தியாவில் இருக்கும் நேயர்கள் 0858885569 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் அல்லது நேரடியாக குறுஞ்செய்தியாக கருத்துக்களை அனுப்பலாம். உங்கள் கருத்துக்களை ஒலி வடிவிலும் அனுப்பலாம். இந்த கருத்துக்கள் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். வெளிநாடுகளிலிருந்து தொடர்பு கொள்ளும் நேயர்கள் இந்த எண்ணுக்கு முன் இந்தியாவுக்கான தொடர்பு எண்ணான 911 என்ற எண்ணையும் சேர்த்து கொள்ளலாம். அதாவது 00915885569.
நன்றி. சரி, நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
வாட்ஸ்அப் எண் குறித்து எழுதும் கோயம்புத்தூர் நேயர் ஏ சி ரத்னவேல், இந்த தமிழோசை தொடர்பு எண்ணில் படம் எதுவும் இல்லாமல் வெறுமனே உள்ளது, இதை மாற்றி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், தமிழோசையில் கடந்த வாரம் ஒரு செய்தியில் 4.64 கோடி என்று தவறாக வாசித்தீர்கள். பொதுவாக புள்ளிக்கு பின்வரும் எண்களை ஒவ்வொன்றாக தனித்தனியே வாசிக்க வேண்டும், அதாவது 4.64 என்றுதான் வாசிக்க வேண்டும் என்கிறார்.
நேயர் சொன்ன கருத்து சரியானது, தவறுக்கு வருந்துகிறோம், திருத்திக் கொள்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், நாகரிக கோமாளிகள், வேர்களை விருக்கும் விழுதுகள் போன்ற சிறப்பு தொடர்களை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். பிபிசி தமிழோசை டெல்லிக்கு மாற்றப்பட்டவுடன் அதற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லையே, சிறப்பு தொடர்பான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றனவா, நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் என்கிறார். நேயரின் கருத்துக்கு நன்றி. நமது நிகழ்ச்சியின் நேரம் குறைந்திருந்தாலும் இது போன்ற தொடர்கள் ஒலிபரப்பாவது தொடரும். இது குறித்த அறிவிப்பு விரைவில் வரும். அடுத்த கடிதத்துக்கு செல்லலாமே மைக்கேல்.
ஹரித்துவாரில் திருவள்ளுவர் சிலை அமைக்க எதிர்ப்பு எழுந்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் மற்றொரு மதுரை நேயர் ஐஸ்வர்யா, வட இந்தியாவில் திருவள்ளுவர் சிலையை நிறுவி திருக்குறளின் மேன்மைகள் அனைத்தும் இந்தியர்களும் அறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் மத்திய அமைச்சர் தருண் விஜய் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். சில இடங்களில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ சாதுக்கள் அனுமதிக்கவில்லை என்ற கூற்று பொய்யானது. மொழி வரியும் இன வரியும் பிடித்த அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிதான் காரணம். இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமும் தேசிய கணித தினமும் இரண்டு தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது என்பதை வட இந்தியர்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்கிறார்.
சென்னை கொலைகள் குறித்த செய்திகள் பற்றி எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, சென்னையில் அதிகரித்து வரும் படுகொலைகள் குறித்த தகவல்கள் வேதனையை தருகின்றன. சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி பிடிபட்டு தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து கலிபோர்னியாவிலிருந்து எழுதும் நேயர் வி டி ரவிச்சந்திரன், மு க ஸ்டாலின் விமர்சனம் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரது கருத்து தமிழோசையில் கேட்க முடிந்தது. காரம், மணம், குணம், கடுகு, உளுந்தம்பருப்பு கலந்த வளமையான அரசியல் மசாலா கலந்த கருத்தாகவே இருந்தது. அதிலும் தமிழிசை மேடையில் பேசுவது போல் கனல் கக்கியது தேவையற்றது என்கிறார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக கருத்தறியும் வாக்கெடுப்பு மூலம் மக்கள் முடிவு செய்ததை பற்றி எழுதும் இலங்கை நேயர் ஜஸ்டின், இதிலிருந்து இலங்கை பாடம் கற்க வேண்டும். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இலங்கையில் இருக்க வேண்டுமா என்பதை அந்த பகுதி மக்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர இலங்கை அரசு அல்ல என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது மக்கே. இத்துடன் இன்றைய நேர் நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்பு செய்திகள்.
வங்கதேச ஹோல ஆர்டிசன் பேக்கரி கஃபேயில் நிகழ்ந்த தாக்குதலில் கொல்லப்பட்டோரில் 20 பேரில் 9 இத்தாலியரும் 7 ஜப்பானியரும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலை நாட்டு ஆதரவாளர்களுடன் ஆப்கான் அரசு தொடர்புகளை துண்டித்தால் சமாதான தீர்வுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதை பரிசீலிக்கலாம் என்று தாலிபான் அமைப்பின் புதிய தலைவர் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வாக்களிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000கணக்கான பொதுமக்கள் மத்திய லண்டன் தெருக்களில் பேரணியாக சென்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே குழுமியுள்ளனர். இன்று ஆஸ்திரேலியாவில் நடந்த பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் மிகவும் நெருங்கிய போட்டியாக அது இருக்கும் என இதுவரை வந்துள்ள தேர்தல் முடிவுகள் குறிப்பிடுகின்றன.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும், ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.